தமிழ் சங்கம் வழங்கும் தமிழ் வானொலி நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 7:50 பிளானட் எஃப்எம் 104.6 என்ற அலைவரிசையில் கேட்டு மகிழுங்கள்.
வானொலி பெட்டிக்கரிகள் குழம்பியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மார்ச் மாதம் 28 சனிக்கிழமை 2020 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும், ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமைத்தோழன் இன்பத் தமிழொலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே அடுத்ததாக வளமை போன்று முகப்பு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தர இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களுடைய முகப்பு திருக்குறள் இதோ எமது நேர்களுக்காக.
வணக்கம் நேர்களே, இன்று நாம் 2 திருக்குறள் பாக்களை பார்க்க இருக்கிறோம். இது நமக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவதாக குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 435 குறளாக இது அமைந்திருக்கிறது. வரும்முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். வரும்முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முள் வைத்த வைகோலாய் அழிந்துவிடும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் பிறந்தகை. குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் வைத்த வைகோல் போல் அழிந்துவிடும். வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தது வைத்தூறு போல கெடும். அடுத்ததாக மற்றொரு குறள், இது செய்யும் வழிவகைகளை குறைவில்லாமல் என்ன தக்க இடத்தில் பொருந்தி செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை வேண்டியதில்லை என்ற பொருளில் அமைந்திருக்கிறது. இது இடரறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 497 குறளாக அமைந்திருக்கிறது. அஞ்சாமை அல்லாமல் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யும். அஞ்சாமை அல்லாமல் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யும். அதாவது செய்யும் வழிவகைகளை குறைவில்லாமல் எண்ணி தக்க இடத்தில் பொருந்து செய்தால் அஞ்சாமை அல்லாமல் வேறு துணை நமக்கு வேண்டியதில்லை என்று கூறுகிறார். மீண்டும் காண்போம், நன்றி.
நிகழ்ச்சியில் தொடர்வது விரியும் மூட்டுக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்பவர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்.
விரியும் மூட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேயர்களே, உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன். இந்த மாதம் தமிழ் தமிழனில் தமிழ். 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மொழி. உலகின் மிகவும் பழமையான 10 மொழிகளில் தமிழ் மொழியே முதலிடம். தமிழ், சமஸ்கிருதம், எகிப்தியன், கிரீக், சைனீஸ், அராமிக், ஹீப்ரூ, கொரியன், ஆமேனியன், லத்தீன். தமிழன், ஓடும் நீரை தடுத்து உலகின் முதல் அணையை கட்டிய தமிழ் மன்னன், தமிழரின் அறிவியலை உலகிற்கு எடுத்து காட்டிய கரிகால சோழன். நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஊடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம்.
சிந்திக்க சில நிமிடம். அஜந்தா ஓவியம் வடக்கு இந்தியருக்கு உரியது, சிகிரி ஓவியம் சிங்களவருக்கு உரியது. அதுபோல் தமிழரின் ஓவியம் என்று சொல்லப்படுவது எது? அது எங்கு உள்ளது? நீர்களே சிந்தித்து வையுங்கள். விடை இறுதியில்.
எமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக வாசம் வீச வருகிறது அண்மையில் காலமான திரைப்பட நடிகை ஸ்ரீதேவியின் ஒரு பாடல்.
சித்தி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. சித்தி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. எப்படி வசந்தங்கள் சங்கீதம் பார்க்க நேரம் இல்லடி ராஜா தே சென்னை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தே சீரிக்கும் சொர்க்கம் எனக்கு மட்டும் ஓகே அப்படியா தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தே சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தே சந்தங்கள் கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும் கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன் கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன்
இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்ததே இப்போது சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது இப்போது இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்ததே இப்போது சிந்தை இருக்கிற சந்தம் இருக்கிற கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது
படத்தோட வரீங்க
இது எங்கட குலதெய்வத்திட்ட படம்
என்னது குலதெய்வம் டிவி சீரியலா
இல்லையப்பா இது எங்கட குல குடும்ப சாமி படம்
என்ன சாமி சினிமா படமோ என்னப்பா இப்படி எடுக்க முடக்காவே இந்த கதைக்க விடாம கேள்வி கேட்கிறேன்
கொஞ்சம் விளங்குற மாதிரி சொன்னா தானேப்பா எங்களுக்கு எல்லாம் விளங்கும் எங்க பேச விட்டீங்க ஒருத்தர் டிவி சீரியல் கேட்க அடுத்தவர் சினிமா படமா கேட்க ஐயோ உங்களுக்கு வேற ஒண்ணு ஞாபகத்துக்கு வரையே
சரி தெரிஞ்சு கொள்றோம் சொல்லுங்கோ
எங்கட வீட்டு குலதெய்வ சாமி படத்தை நாங்கள் வீட்டிலும் வெளியில அலுவலகத்திலும் எங்கேயாவது பிரயாணம் செய்யற போரெல்லாம் வச்சிருப்பா
குலதெய்வம் என்ன அர்த்தம் அப்பா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அப்பா
இன்னும் தமிழர் குடும்பங்களில குலதெய்வ வழிபாடு இருக்குதாம்.
ஓமா, நான் கூட இந்த நிறைய சினிமா படத்துல எல்லாம் அதை பத்தி பாத்துருக்கிறேன். இந்த குலதெய்வத்துக்கு படையல் எல்லாம் போட்டு நேத்தி கடல் எல்லாம் செய்வினா, அதுதானே?
ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அட அட அட, எவ்வளவு விதவிதமான பதில் வருது.
குலதெய்வம் என்பது நமது மூன்று தலைமுறை முன்னோர்கள், அதாவது தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா என்று மேலே போகக்கூடிய மூதாதையர்கள், அவர்களுக்கு தெரிந்த தெய்வங்களை எங்கட குலம் தலைக்க சந்ததியினர் சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் தர்ம சிந்தனையுடனும் வாழ அருள் புரியுங்கள் என்று அந்த நேரங்கள்ல கடவுளுக்கு முன்னர் வேண்டுவார்கள்.
அப்படியோ? இப்படி அர்த்தங்கள் இருக்குதா என்ன?
ஓம்பா, நல்லதுதானே. நமது முன்னோர்கள் எத்தனை தர்ம சிந்தனையோட தங்களது சந்ததியினர் வாழ வேண்டும் என்று எவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம்.
ஏ, நாங்கள் என்ன குறைவே? நாங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறோம். மாசுபடாத காற்று, கெமிக்கல் கலக்காத மண், ஓர்கானிக் வெஜிடபிள், சுத்தமான குடிநீர் என்று எங்கட சந்ததியினருக்கு கொடுக்கண்டு எவ்வளவு தந்து கஷ்டப்படுறோம்ப்பா.
அதானே, மண் வளம் நீர் வளம் இரண்டும் அழிந்தால் வாழவே முடியாது.
ரொம்ப சரி. நாம் சந்ததியினருக்கு தரப்போகும் மிகப்பெரிய கிஃப்ட் இயற்கையை கெடாம பாதுகாக்கிறது தானப்பா.
நமது சித்தர்களும் இந்த இயற்கை வளத்தை போட்டி காப்பதுல அன்றைக்கும் இன்றைக்கும் எப்பவுமே பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறார்கள்.
பேரப்பாவ சித்தரன்னு சொல்லிட்டா, அப்படி என்ன நாங்க என்னோட முயற்சி செய்யாமலையா இருந்த நாங்கள்?
என்னப்பா சித்தர்களா? ஒன்றுமே புரியல.
அதானே
என்னப்பா, குலதெய்வம் அன்றியல், மாசுபடாத சுற்றுச்சூழல் அன்றியல், இப்ப சித்தர்கள். நாம இங்கதான் போய் கொண்டிருக்கிறோம்.
சித்தர்கள் என்பவர்கள் தங்கட மூச்சுக்காட்ட உள்ளே நிறுத்தி வெளியே விடாமல் சமாதியே இருப்பவர்.
அப்படின்னா யமனுக்கே கேம் கொடுத்துட்டாங்க என்ன?
சமாதி இல்லையா? அப்படி என்ன என்னப்பா?
உயிரோடு இருப்பினமா, எங்கு இருப்பினம், எப்படி இருப்பினம், சமாதிக்கு உள்ளேயா இல்ல வெளியிலையா?
குட் க்வெஸ்சன். நம்ம அவர்களை பார்க்க முடியுமா?
சித்தர்களை பற்றியது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்பா. இவர்கள் உலகம், வாழும் முறை, வாழ்க்கை நெறிகள் பற்றி என்று நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம்.
ஓஹோ, ரொம்ப டீட்டெயிலாகலாம் வேணாம், ஆனால் கொஞ்சம் புரியும்படியா சொன்னா நல்லா இருக்கும்.
அப்படி என்ன, உமாக்கு நான் ஒரு புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு ஜோகியின் சுயசரிதம் என்று, அத ஆங்கிலத்துல ஆட்டோபயோகிரி ஆஃப் யோகி என்று சொல்றது. அத வாசிச்சு வியந்து போனப்பா, அப்பாடா எத்தனை அற்புதங்கள் செய்யணும்.
நீங்க சொல்றத பார்த்தா யோக கலை போல இருக்குது.
இப்ப விளங்குது. இவ்வளவு தெரியுமே, இதையும் ஒரு படத்துல பாத்துருக்கிறேன். உடம்பு ஒரு இடத்துல, உயிர் இன்னொரு இடத்துல, அப்படித்தானே?
கூடு விட்டு கூடுவாயும் ரகசியமோ?
போகன் படம் போல இருக்கு. அப்படி என்றால் அவர்களுக்கு அழிவே கிடையாதா?
ஓரளவுக்கு நீங்கள் யூகிப்பதும் சரிதான்.
சித்தர்கள் வாசி யோக கலை, அதாவது தன்னுடைய மூச்சு காற்றை வெளியே விடாமல் தனக்குள்ள நிறுத்தி அண்ட சாகாசங்கள், ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள் எல்லாத்தையும் தன்ட கைக்குள்ள வச்சிருப்பினான். அப்போதுதான் அவர்கள் அந்த நீருக்கு மேல நடக்கிறது, நெருப்புல பறக்கிறது, ஆகாயத்துல பறக்கிறதுன்னு எத்தனையோ விளையாட்டு காட்டுவினான்.
ஓ மை காட், கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
உதாரணத்துக்கு, எகிப்திய பிரமிட்டுகள், சீனாவின் பெருஞ்சுவர், தமிழ்நாடு, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், பர்மா, ஜப்பான், சவுதி மற்றும் ஹிமாலய பிரதேசம் என்று 2000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய அத்தனையையும் சொல்லலாம்.
இன்னும் இருக்கிறாங்களோ? ஒருவேளை இந்த ஸ்ரீ அகத்தியர் என்றும் தமிழ் சினிமா வந்ததில்லோ, அது போலோ தெரியல.
இவ வந்து பாவநாசம் கமல் மாதிரி எப்ப பார்த்தாலும் சினிமாவோட ஒப்பிட்டு பேசிக்கொண்டேன்.
2 அடியில உலக வாழ்வியலை பற்றி 1330 குறளை இயற்றிய திருவள்ளுவரும், ஒற்ற வரியில கூடிய ஆத்தி சூடி அருளிய அவ்வை பாட்டியையும் சித்தர்களுக்கும் நடக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கப்பா.
நீங்கள் படிக்கிற மாதிரி புத்தகம் சொல்ல வேணுமெண்டா, இம்மோர்டல் ஆஃப் மேலுகன்ஸ் சொல்லலாம். அதை விட ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் பாத்தீங்களா சொன்னா, த சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா, 7 ஸ்பிரிச்சுவல் லோஸ் ஆஃப் சக்சஸ்,
இமய குருவின் இனிய சீடன் சொல்லி கொஞ்சம் தமிழ் புத்தகங்களையும் சொல்லலாம்.
இம்மோர்டல்ஸ் ஆஃப் மெலுவா, வண்டர்ஃபுல் புக், செம புக்பா, நீங்க எல்லாரும் படிக்கணும். ஆனா இவ சொன்ன ஒரு லிஸ்ட்ல அது ஒரு புக் தான்ப்பா நான் படிச்சிருக்கேன்.
அதுக்கு என்ன, அதான் அங்குள் கூகுள் இருக்கிறாரே, நான் போய் தேடி பிடிச்சு படிக்கிறேன்.
அப்படியாவது தேடி படியுங்கோ என் குஞ்சுகாலா. எங்கட முந்தின காலத்து மருத்துவத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் மிகப்பெரிய சவால்களை விடுத்து சாதித்து காட்டிய எங்கட சித்தர்களை பற்றி கொஞ்சம் தெரியும். ஆனா இப்ப சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, அப்புறம் சந்திப்போமோ?
ஓகே, சரி, தேங்க்யூ.
நமது அடுத்த நிகழ்ச்சியாக படித்ததில் பிடித்தது. எங்கேயோ ஒரு முகநூலில் பார்த்த வரிகள். பாசம் கொண்டால் பிரிவு இல்லை, கோபம் கொண்டால் உறவு இல்லை, பேராசை கொண்டால் நிம்மதி இல்லை, விழிகள் இல்லையெனில் பார்வை இல்லை, வழிகள் இல்லையெனில் வாழ்க்கை இல்லை, முயற்சி இல்லையெனில் வெற்றி இல்லை, முயன்ற மனிதர் தோற்றது இல்லை.
நேர்களே, விடை கண்டுபிடித்து விட்டீர்களா? தமிழரின் ஓவியம் என்று சொல்லப்படுவது எது? அது எங்கு உள்ளது? அது சித்தன்ன வாசல். சித்தன்ன வாசல் என்று அழைக்கப்படும் தமிழரின் ஓவியங்கள் தமிழ்நாட்டில் உள்ள புதுக்கோட்டையில் உள்ளது. அஜந்தா சிகிரியா ஓவியங்கள் போலவே காய்கறிகள், பழங்கள், பலவிதமான இலைச்சாறுகளை பயன்படுத்தி இரண்டாம் நூற்றாண்டில் சித்தர்களால் வரையப்பட்ட ஓவியங்களே இவை. நேர்களே, தமிழரின் அருமை பெருமைகளை அறிந்து கொள்வோம்.
எமது இறுதி நிகழ்ச்சி கீவியின் குரல். இந்த மாத கீவியாக உங்களை உற்சாகத்தில் மூழ்கடிக்க இதோ வருகிறார்.
கண்மணி அன்போட காதலன் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமானிக்க சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கைய கவிதை கொட்டுது.
கிவியின் குரலில் மயங்கன உங்களுக்கு மேலும் மகிழ்விக்க ஒரு நகைச்சுவை துணுக்கு இதோ.
இங்கியாப்பா, இன்னைக்கு எனக்கு என்ன டின்னர் செய்து வச்சிருக்கிறேன்?
மத்தியான சோத்துல முட்டையும் கோழியும் போட்டு தாளிச்சு வச்சிருக்கிறேன்.
ஓ, எனக்கு பசிக்கலாம், சாப்பாடு வேண்டாம்,
பின்ன போயிடும்.
இங்கேயமாப்பா, எனக்கு இந்த சரியான டயர்டாப்பா, சரியான பசியாயும் இருக்கு. நீ ரெங்க நேற்று செய்த மாதிரி ஒன்னும் செய்யல தானே, நல்ல சாப்பாடு தானே செய்து வச்சிருக்கீரண்டாக்கி?
இல்லையாப்பா, இன்றைக்கு உமாக்கு பெப்பர் சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ்.
அட, சூப்பர் சாப்பாடு, தெரியா வந்து சாப்பாட்டை போடும்.
சாப்பாடு செய்யறது பெரிய வேலையே இல்லை, அதுக்கு பேர் வைக்கலாம் பெரிய வேலை.
நன்றி நேர்களே, என்ஜாய் பண்ணீங்களா? மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விழுந்து விடை பெறுவது விரிய மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
முத்தமிழோசை வானொலி என்பதற்கு என் அன்புசால் வணக்கங்கள். இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் கவிதையின் தலைப்பு உயிர்காவும் கொரோனா வைரஸ். உயிர்கொல்லி நுண்கிருமி உலகளிக்கும் கொரோனா வைரஸ் பல்நாடும் சுற்றி வந்து பல்லுயிரும் பலியெடுக்கும். படித்தவர்கள் பாமரர்கள் பணக்காரர் பசி கிடப்போர் யாவரையும் ஒன்றாக்கி உயிருக்காய் ஏங்க வைக்கும். முதியோரை உடல்நலத்தில் குன்றியவர் சக்தியின்றி வாடியவர் குறிபார்த்து இலைகுலைய தேடி வரும் நாடு சுற்றி திரும்புபவர் தம்மோடு சேர்த்து வரும் நுண் கிருமி பதங்கி நின்று பயங்கரமாய் வடிவெடுக்கும். சீனாவில் உருவாகி பலருயிர்கள் பலியெடுத்து படையெடுத்து நாகரிகம் வளர்ந்துயர்ந்த நாடுகளை வெகுவிரவாய்ச் சேர்ந்தங்கு கைவரிசை காட்டிவிட்டு சுற்றியுள்ள ஊரிலெல்லாம் தொடர்ந்து நடை போடுகிறது. நோய்க்கிருமி தாக்குமிடம் சுவாசத்தின் பகுதிகளாம் நாசுவழி வாய்வழியாய் தொண்டையிலே தங்கி நின்று சுவாசப்பை சென்றங்கு மூச்சு திரளரையும் ஒடிவாக கொண்டு வரும் மரணத்தில் வாசலிலே மூக்கூடல், தொண்டை நோவு, தும்மல், காய்ச்சல் அறிகுறிகள் தோன்றியவிடின் வீட்டினிலே ஒதுங்கிவிடல் நல்வழியாம். தேவையற்றோர் நடமாட்டம் அற ஒழித்தல் அவசியமாம். தேவபெறின் மருத்துவரின் துணை நாடி அலையுங்கள். தமிழராய் பிறந்தவர்கள் நாம் கொடுத்து வைத்தவர்கள். கலாச்சார வழிமுறைகள், சுகாதார மேன்முறைகள், மற்றவர்கள் தேடும் பல நாம் முன்னே தெரிந்தவர்கள். கைகூப்பி வணங்குபவர் உடல் தழுவும் பண்பில்லை. கைகால்கள் முகம் கழுவி உள்ளிணைதலும் வழக்கம். மக்கள் நிறை கூட்டுமிடம் அசுத்த நில சூழல்களில் பங்கெடுத்தோருடன் குளித்தல் அவசியம் புரிந்தவர்கள். வீட்டிலே தூபமுட்டு மஞ்சள் நீர் தெளிப்பவர்கள். உடல் நலத்தை பேணிடவே பலன் நிறைந்த மூலிவகை உணவினிலே பலவகைகள் சேர்ந்து கொண்டு பழகியவர். மஞ்சள் மிளகு நல்ல உள்ளி வகை பெருங்காயம் கொத்தமல்லி சேர்த்துரைஞ்சும் ரசம் நல்ல பரிகாரம். சிலப்பதிகார மதம் திருநீல கண்டனவன் நஞ்சுண்ட கதையதும் சுகாதார வழிவகையும் எப்போதோ தமிழனவன் அறிந்திருப்பான் இக்கிருமி என்ற உண்மை தலை நிமிர்ந்து பெருமை கொள்ள வைக்கிறது. ஊரோடு ஒத்துழைப்போம், அறிவுரைகள் செவிசாய்ப்போம். மூத்தோர்கள் மிக கவனம், தொட்டாமல் மற்றவர்க்கு தொட்ட வழி வைக்காமல் உடல்நிலையை பேணிடுவோம். வெற்றியுடன் வெளிவருவோம், இறைவன் துணை இருப்பான். நன்றி, வணக்கம்.
உலகத்திற்கே புரஸ்காரனாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்காவிற்கு இன்று வரை கண்ணில் விரைவிட்டு ஆட்டம் காட்டும் அசுரன் யாரென்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம், அது கியூபா நாடுதான். ஈரான் ஈராக்கில் பெட்ரோலியம் போல உலகின் சர்க்கரை கிண்ணம் என்றழைக்கப்பட்ட கியூபாவின் சர்க்கரை வளம் அமெரிக்காவின் கண்ணை உறுத்த அடிபணிய மாட்டோம் என கியூபா வீரம் காட்ட, கியூபா என்னும் சின்னஞ்சிறு நாட்டின் மீது பொருளாதார தடைகள் உட்பட ராஜ்ய ரீதியான தடைகள் அனைத்தையும் ஏவி மற்ற நாடுகளையும் அதற்காக நிர்பந்தித்து கியூபாவை உலகில் இருந்து தனிமைப்படுத்தியது அமெரிக்கா. இன்று கொரோனா போல 1980 கியூபாவில் மக்கள் கொத்து கொத்தாக இறந்த நேரம், உலக நாடுகளே எங்கள் மக்களின் சாவை தடுத்து நிறுத்துங்கள், மாத்திரை மருந்துகள் தாருங்கள், உங்கள் மருத்துவர்களை அனுப்பி உதவி செய்யுங்கள் என பிடல் காஸ்ட்ரோ கெஞ்சினார். அமெரிக்காவுக்கு பயந்து எந்த நாடுகளும் உதவி செய்யவில்லை. பெரும் இழப்பிற்கு பிறகு பிடல் காஸ்ட்ரோ ஒரு முடிவுக்கு வந்தார். மருத்துவ கல்லூரிகள் ஏராளம் தொடங்கப்பட்டன, அதுவும் இலவசம் என்கிற நிலைக்கு வந்தன. அமெரிக்காவில் சுமார் 420 பேருக்கு ஒரு மருத்துவர், ஐரோப்பாவில் 330 பேருக்கு ஒரு மருத்துவர் என்கிற நிலையில் கியூபாவில் 150 பேருக்கு ஒரு மருத்துவர் என்கிற சாதனையை பிடல் காஸ்ட்ரோ உருவாக்கினார். உலகத்திலேயே தரமான மருத்துவம் என்கிற பெயரும் பெற்றது. அமெரிக்க மருத்துவ மாணவர்கள் கியூபா நாட்டிற்கு அதிகமாக மருத்துவ சுற்றுலா செல்ல தொடங்கினார்கள். இவ்வளவு மருத்துவ புரட்சியை செய்த பிடல் காஸ்ட்ரோ உலக நாடுகளுக்கு ஓர் அறிவிப்பு செய்தார். உலக நாடுகளே, உங்கள் நாட்டில் பிரச்சனை என்றால் நாங்கள் மருந்துகள் மாத்திரைகள் அனுப்புகிறோம், எங்கள் மருத்துவர்களும் இலவசமாக வந்து பணிபுரிவார்கள் என்று அறிவித்தார். அவ்வகையில் 95 நாடுகளுக்கு இதுவரை 200,000 மருத்துவர்களை கியூபா அனுப்பியுள்ளது. இன்றைக்கு கொரோனா வந்த மனிதரை எப்படி தனிமைப்படுத்தி வைக்கிறீர்களோ அப்படி 60 ஆண்டுகளாக இந்த கியூபாவை அமெரிக்கா தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. அவ்வளவு மன உளைச்சலையும் வெற்றிக்கு உரமாக்கி உயர்ந்த நாடு இந்த கியூபா. கியூபா கொரோனாவுக்கு மருந்து தயாரித்து சீனாவுக்கு அனுப்பி வைத்துவிட்டு உலகம் முழுவதும் தன்னுடைய மருத்துவ சேவையை தொடங்கியுள்ளது. 39 வருடங்களுக்கு முன் கியூபா என்ற நாடு கண்டுபிடித்த மருந்தை உலக சுகாதார நிறுவனம் தடை செய்தது. ஆனால் அதே மருந்தால் தான் இன்று சீனா தங்கள் நாட்டு கொரோனாவை நோயாளிகளை கட்டுப்படுத்துகிறார்கள். அது அன்று கியூபா நாடு கண்டுபிடித்த அல்பா 2 என்ற மருந்தே. இப்போதாவது புரிகிறதா பொருளாதார தடை ஏன் விதிக்கப்படுகின்றது என்று? எல்லா நாடும் தனது நாட்டு எல்லையை மூடி சொந்த நாட்டு மக்களை கூட உள்ளே விடமாட்டேன் என்று சொல்கின்றான். ஆனால் கொரோனா பாதித்த சுமார் 600 பிரிட்டிஷ் பயணிகளை ஏற்றி வந்த கப்பலை அனைத்து நாடுகளும் திருப்பி அனுப்பிய போது கியூபா தனது துறைமுகத்தில் அனுமதித்தது, தஞ்சம் கொடுத்துள்ளது, மருத்துவம் வழங்கி அவர்களை குணப்படுத்த முன்வந்துள்ளது. அதற்கு வித்திட்டது கம்யூனிசம் எனும் பேரன்பு. மனிதநேயமே கம்யூனிசம். ஒரு நண்பரின் பதிவில் இருந்து இந்த பதிவு. உன்னுடைய மரணம் இந்த உலகம் உன்னுடைய இறந்து போன உடம்பிற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்காது. உற்றார் உறவினர்கள் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள். உனது ஆடைகளை களைவர், குளிப்பாட்டுவர், புது துணி அணிவிப்பர், உன்னுடைய வீட்டை விட்டு வெளியாக்குவர், அடக்கஸ்தலம் என்கிற புதிய இடத்திற்கு உன்னை எடுத்துச் செல்வார்கள். உன் மரணத்திற்காக கூடும் கூட்டம் பெரும்பாலும் உனது அனுபவத்திற்காக அல்ல, உன் குடும்பத்தினர்கள் தவறாக நினைத்து விடுவார்களோ என்கிற எண்ணத்தினால்தான் என்பதை நினைவில் கொள். உனது கூட வரும் பலர் உன்னை அடக்கம் செய்வதிலேயே குறியாக இருப்பார்கள். நீ உபயோகித்த உன்னுடைய உடைமைகள், உடைகள், புத்தகங்கள், பைகள், கண்ணாடி, செருப்புகள் எல்லாம் வெளியேற்றப்படும். உன்னுடைய பொருட்கள் உன்னை விட்டு உன் வீட்டை விட்டும் பிரிக்கப்படும் அல்லது வெளியில் வீசப்படும். உன்னை விட்டு நீங்குவது உன் உயிர், உனது அழகு, உனது சொத்துக்கள், உனது பிள்ளைகள், உனது வீடு, மாளிகைகள், மனைவி மற்றும் பிள்ளைகள். இதில் உனக்கென்று எதனை தயாரித்து வைத்துள்ளாய் உறுதியாக விளங்கிக்கொள். உனது பிரிவால் இந்த உலகம் கவலைப்படாது, பொருளாதாரம் தடைப்படாது. உன்னுடைய உத்தியோகத்தின் வேலைக்கு வேறொருவர் சந்தோஷமாக வருவார். உனது சொந்த வாரிசுகளுக்கு போய்விடும். எவ்வளவு சொத்து சுகத்தோடு வாழ்ந்தாலும் வெறும் கையுடன் தான் படுத்திருப்பாய். நீ மரணித்தவுடன் முதலில் மறைவது உனது பெயரே, பிணம் அல்லது பாடி என்று மாறும். உன் உறவுகளே இப்படித்தான் அழைப்பார்கள். உன்னை பற்றிய கவலை 3 பங்காக பிரிக்கப்படும். உன்னை அறிந்தவர்கள் சொல்வார்கள் பாவம் என்று. நண்பர்கள் சில தினங்களுக்கு உன்னை நினைப்பார்கள். உன் குடும்பத்தினர் சில மாதங்கள் கவலைப்படுவார்கள், அவ்வளவுதான். பிறகு நீ ஒருத்தன் இருந்ததே மறக்கப்படும். மக்களுடன் உன்னுடைய தொடர்பு முடிந்துவிட்டது. உண்மையான உனது வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பமாகப் போகிறது. மனிதா, உனது குடும்ப கௌரவம், பணம், பட்டம், பதவி என்று வாழும் போதே வாழாமல் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். உன் குழந்தைகளுக்கு அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் சேர்த்து வை. அதிகமாக உழைத்து உன் வாழ்க்கையை வாழாமல் இழந்து விடாதே. இறுதியில் உன்னுடன் வருவது நீ செய்த நற்காரியங்கள், நீ நன்முறையில் வளர்ந்த உன் பிள்ளைகளின் பிரார்த்தனைகள், நீ செய்த உதவியும் மற்றும் தர்மங்கள். இதை மனதில் நிறுத்தி ஒவ்வொரு நாளும் செயல்பட்டால் இந்த உலகத்திலும் இறந்த பின்னும் நன்மை அடைவாய். நல்லவனுக்கு மரணம் முடிவில்லை, கொடியவனுக்கு மரணம் முடிவாகும். இன்று தெருவில், ஊரில், அலுவலகத்தில், அண்டை வீட்டில், வயலில், களத்தில், களத்துமீட்டில், எங்கும் மனித உள்ளங்களில் வாழ்வாய். இதழ்கள் புன்னகை வீசட்டும், அன்பு கருணை கண்ணில் ஒளிரட்டும், கைகள் உதவிட எழும்பட்டும். இல்லை, மரணம் கவ்விவிடும். எரிமேட்டில் புகையாக வெளிப்படும் முன், ஒருபடி சாம்பலாக மாறும் முன், இல்லை கல்லறை கூட்டுக்குள் உடல் அடங்கும் முன், அடுத்தவர் உள்ளங்களில் இடம்பிடி. அன்பை தூவி வாழு. பணத்தை கட்டிக்கொண்டு அழாதே. மற்றவர் மனம் நோகும்படி வாழாதே. வாழ்க்கை என்பது ஓட்ட பந்தயமல்ல, நடை பழகும் நடைவண்டி. அழகாய் வழி நடத்திவிடு அந்த வாழ்க்கையை. நல்லது நேர்களே, தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த விரியும் ஓட்டுக்கள் குழுவினர் மற்றும் நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் ஆகியோரோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.